ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் 7. சாலொமோன் தன்னுடைய அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருடங்கள் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 900 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமுமாக இருந்தது. அதை கேதுரு மரத்தாலான உத்திரங்கள் கட்டப்பட்ட கேதுரு மரத்தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கும் 15 தூண்களாக 45 தூண்களின்மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின்மேல் கேதுருக்களால் கூரை வேயப்பட்டிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. எல்லா ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் சதுரமாக இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. 75 அடி நீளமும் 45 அடி அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதின் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராக இருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாசனம் போடப்பட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதின் ஒரு பக்கம் துவங்கி மறுபக்கம் வரை கேதுரு பலகைகளால் தரையை மூடினான். அவன் தங்கும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் திருமணம் செய்த பார்வோனின் மகளுக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டினான். இவைகளெல்லாம் உள்ளேயும் வெளியேயும் அஸ்திபாரம் முதல் மேல்கூரை வரை வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவின்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 15 அடி கற்களும் 12 அடி கற்களுமான விலையுயர்ந்த பெரிய கற்களாக இருந்தது. அதின்மேல் உயரமாக இருக்கும் அளவின்படி வேலைப்பாடு செய்யப்பட்ட விலையுயர்ந்த கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் 1 வரிசை வேலைப்பாடு செய்யப்பட்ட கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. யெகோவாவுடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதின் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு விதவையின் மகன். இவனுடைய தகப்பன் தீரு நகரத்தைச் சேர்ந்த வெண்கல கைவினைக் கலைஞர். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாக இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடம் வந்து அவனுடைய வேலையையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 27 அடி உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 18 அடி நூலளவுமாக இருந்தது. அந்த தூண்களுடைய உச்சியில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 7.6 அடி உயரமாக இருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 7.7 இருந்தது. தூண்களை செய்த விதம் உச்சியிலுள்ள கும்பங்களை மூடுவதற்காக கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய உச்சியில் உள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 6 அடி உயரமுமாக இருந்தது. 2 தூண்களின் மேலே உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகில் இருந்த இடத்தில் 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி மலர்களைப் போல வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாக தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கலக் கடல் என்னும் தொட்டியையும் வட்ட வடிவில் கட்டினான். சுற்றிலும் அதனுடைய ஒரு விளிம்பு துவங்கி மறு விளிம்பு வரை அகலம் 15 அடி உயரம் 7.6 அடி சுற்றளவு 45 அடி நூலளவுமாக இருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 காளைகளின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி காளைகளின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களிலெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதின் கனம் 4 விரலளவும் அதின் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி மலர் போலவும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கலக் கால்களையும் செய்தான். ஒவ்வொரு காலும் 6 அடி நீளமும் 6 அடி அகலமும் 4.6 அடி உயரமுமாக இருந்தது. அந்த கால்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு பலகைகள் உண்டாக்கப்பட்டிருந்தது. பலகைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த பலகைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும், சட்டங்களுக்கு மேலேயும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள வாய்க்கால்களும் அதனோடு இருந்தது. ஒவ்வொரு கால்களுக்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும், அதின் 4 முனைகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்க அந்த அச்சுகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக வாய்க்கால்களுக்கு நேராக இருந்தது. அதின் வாய் மேலே 1.6 அடி உயர்ந்திருந்தது. அதின் வாய் 1.6 அடி தட்டையுமாக அதின் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் பலகைகள் வட்டமாயிராமல் சதுரமாக இருந்தது. அந்த 4 உருளைகள் பலகைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் கால்களிலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 2.3 அடி உயரமாக இருந்தது. உருளைகளின் வேலை இரதத்து உருளைகளின் வேலையைப் போலவே இருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாக இருந்தது. ஒவ்வொரு காலுடைய 4 முனைகளிலும் காலிலிருந்து புறப்படுகிற 4 கைப்பிடிகள் இருந்தது. ஒவ்வொரு கால்களின் தலைப்பகுதியிலும் 3/4 அடி உயரமான வட்டவடிவ கட்டும், ஒவ்வொரு காலினுடைய தலையின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதின் கைப்பிடிகளும் பலகைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் பலகைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள் சிங்கங்கள் பனை மரங்களுடைய சித்திர வேலைகளை செய்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் வாய்க்கால்களிலும் இருக்கும் இடங்களுக்கு தகுந்தபடி செய்தான். இப்படியாக அந்த 10 கால்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரேவித கொத்து வேலையுமாக இருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரையும் 40 குடம் பிடிக்கும். 6 அடி அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 கால்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 கால்களை ஆலயத்தின் வலப்புறத்திலும் 5 கால்களை ஆலயத்தின் இடப்புறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்கு நோக்கி வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாக ஈராம் யெகோவாவுடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களையும் மூடும் 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் செய்த 2 வரிசை மாதுளம் பழங்களும் ஆக 2 வலைப்பின்னல்களுக்கும் 400 மாதுளம் பழங்களும், 10 கால்களும் கால்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும், ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 காளைகளும் செம்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். யெகோவாவின் ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிப்பொருட்களும் சுத்தமான வெண்கலமாக இருந்தது. யோர்தான் நதிக்கு அடுத்த சமமான பூமியிலே சுக்கோத்திற்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்த்தான். இந்த சகல பணிப்பொருட்களின் வெண்கலம் மிகவும் ஏராளமாக இருந்ததால் சாலமோன் அவைகளை எடை பார்க்கவில்லை. அதனுடைய எடை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு தேவையான பணிப்பொருட்களை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிபீடத்தையும், சமூகத்து அப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்குத்தண்டுகள் வலப்புறமாக 5 இடப்புறமாக 5 பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூபக்கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான மொட்டுகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான மொட்டுகளையும் செய்தான். இப்படியாக ராஜாவாகிய சாலமோன் யெகோவாவுடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் செய்யும்படி நேர்ந்துகொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிப்பொருட்களையும் கொண்டுவந்து யெகோவாவுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்.